ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அருடைய பிள்ளையார், கண்ணப்பரை பற்றி சொல்லும் பொழுது வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராக நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று கண்ணப்பரை சிறப்பித்தார். ஆனால் தண்டேஸ்வரை பற்றி சொல்லும் பொழுது கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு இங்கு ஆற்றிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த பண்ணல கெட்டு வந்து என்று அறிந்தவர்கள் சொல்ல கேட்கின்றோம்னு சொன்னார். ஆகவே ரொம்ப பழமையான காலம். பிள்ளையார் என்ன சொல்றார், நான் சொல்றேன் நான் அறிந்திருக்கேன்னு சொல்லாம எனக்கும் பெரியவங்க சொல்லித்தான் தெரியும்னு சொன்னா அவர் எவ்வளவு பழமையானவர். எனக்கும் பெரியவங்க இருக்காங்க, தொன்று தொன்று சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப போனாலும் சிவன் கோயில்ல அவர் இருக்கிறார், கோயிலே அவர் இருக்கிறார். கோயிலுக்கு 61 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல சண்டேஸ்வரர் உண்டு. கோயில்ல ஒரு காலத்துல 61 வந்தார்கள், அதுக்கு முன்னாலே சண்டேஸ்வரர் உண்டு. அதான் அறிவார் சொல்ல கெட்டு உண்டு. சரி, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலையா, அந்த சண்டேஸ்வரருக்கு பெருமான் அந்த அருள் செய்த காலத்துல இந்த பூமி எப்படி இருந்தது, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலேன் அப்படிங்கும் போது பிள்ளையார் கொடுக்கிறார். சென்று தாதை உகுத்தன பாலையே, சீரி அன்பு செகுத்தவன் பாலையே, வென்றி சேர்மழு குண்டு முன் காலையே, வீட வெட்டிட கண்டு முன் காலையே, நின்ற மாடியை ஓடின கங்கையால், நிலவ மல்கி உதித்து அழகன் கையால், அன்று நின் உருவாகத்தே ஆலவாய் அரண்நாகத்து அடவியே. தடவி என்பது இகரையிற்று ஆண்பார் பெயர். நின் உருவாக தடவியே, சண்டேச பெருமானுக்கு சாருப்பியம் கொடுத்த பெருமான் எப்படி கொடுத்தார்னா, அடுத்ததாது இருவினக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்தருளி மடுத்த கருணையால் உச்சி மொந்து முதல முதுகில தடவி கொடுத்தார். இனி உனக்கு நாமே பொருந்திய தந்தை என்று ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய அன்பினை செய்வதற்காக மடியில வச்சுக்கிட்டு உச்சி மோந்து பார்த்து முதுக தடவி கொடுத்தார். அவ்வாறு தடவின பொழுது பெருமான் திருக்கரம் தீண்டப்பட்டதுனால செங்கண் விடையார் திருமலர்க்கை நேற்றுக்கு அவருடைய செங்கண் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின் உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த மூழ்கி பூமியல் அயன் முதலாம் துங்க அமரர் திதி செய்ய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். பெருமான் திருக்கரம் திண்டின உடனேயே பெருமானை போன்ற சாரூபியம் வந்துவிட்டது. அதனால அந்த சாரூபியத்தை பெறாத மூவர்களும் தேவர்களும் அவரை துதி செய்தார்கள். சாரூபியம் இன்னும் வரல, ஆனா சாரூபியத்தை பெற்ற சிறுவரை அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அன்று நின் உருவாக தடவியே ஆலவா எனக்காக தடவியே, நின் உருவாக தடவியே பெருமானே, சாரூபியம் கொடுத்த பெருமானே நீ தடவிய அன்று, நின் உருவாக தடவியே அன்று, தடவிய அன்று ஆலவாய் அறநாக தடவியே. இந்த ஆலவாய் எப்படி தெரியுமா இருந்தது, மனித வாடை இல்லாமல் சொக்கலிங்கம் மட்டும் இருந்தாரு, எப்பொழுதும் பெருமான் திருமேனியை காத்துக் கொண்டிருக்கின்ற கால சர்ப்பங்கள் சொக்கலிங்கத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. காடா இருந்தது மதுரை. சண்டேச நாயனாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண போது இந்த மதுரைகள் கிடையாது என்று சொல்றேன். அவ்வளவு முழுமையான நாயனார், அன்று நின் உருவாக தடவியே ஆலவாய் அறநாகத்து அடவியே என்ற குறிப்பு இருக்கு. அந்த தண்டேச நாயனார் காலத்திலிருந்து திருத்தம்பதகை பாடிய நம்பி ஆரூரர் கடக்குட்டி நலிக்காமரை விட வயசுல சின்னவர் தான். அவர் காலம் வரையும் இருக்கின்ற நாயனார்களின் காலம் திருத்தம்பதகை காலம். திருத்தம்பதகை எழுந்த காலம் வந்து அது அந்த நூற்றாண்டை சொல்லல, இந்த ஸ்பான் இந்த கால இடைவெளி இது இது வந்து திருத்தம்பதகை காலம். இந்த திருத்தம்பதகை காலத்திற்கு அப்பால் அப்பால் தான் நிறுத்தம். இதுக்கு முன்னிருப்பதும் அப்பால் தான், பின்னிருப்பதும் அப்பால் தான். முன்னிருப்பதும் அப்பாலே, பின்னிருப்பதும் அப்பாலே. ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு வெளியில இருப்பதும் தொடர்ந்து வருவதும் அப்பால். ஏன் ரெண்டும் அப்பால்னு கேட்டா, புராண காலம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்து அடியார்கள் எல்லாம் இவரை வந்து வணங்குறார், வாய் விட்டு சொல்லல. அவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ல இருக்காங்க, மித்தாலஜி. அகஸ்தியர், புலஸ்தியர், துர்வாசர், மார்க்கண்டேயர் இவங்களை பத்தி எல்லாம் நிறைய வருது, தேவாரத்துல வருது. அகத்தியனுக்காக புதிய மலையை கொடுத்தான்னு சொல்றார், மார்க்கண்டனுக்காக காலனை உதைத்தான்னு சொல்றார், உபமன்யுவுக்காக பாக்கடலை கூவி எடுத்தான்னு சொல்றார். ஆனால் இந்த அடியார்கள் திருத்தந்தை காலத்துக்குள்ள வரல. திருத்தந்தை காலத்துக்கு மிகவும் முற்பட்ட காலம். அந்த அடியார்களுக்கு அடிமை சொல்றார், அப்பாலும் அடிச்சார். அந்த இனி உடல் கூட வருவார்கள். இனிமே இந்த பூமி இருக்க போறவங்க திருத்தணி காலத்துக்கு பிற்காலம், அதுவும் அப்பால் தான். அந்த காலத்தில் இவர்கள் யாருன்னு சொன்னா, நம்முடைய திருவாதூர் அடிகள், தாய்மார் அடிகள், பட்டினத்தடிகள் போன்ற பெருமக்கள்னா திருத்தணி காலத்துக்கு பிற்காலத்தில் வருபவர்கள். அப்படித்தான் இவருக்கு அடிமை சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வெளிப்படையா சொல்லப்படலை. அப்படி வெளிப்படையா சொல்லப்படாத காரணத்தினாலேயே திருத்தணி காலத்துக்கு பிற்காலம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்பியாருடைய சங்கல்பம் என்னன்னா, திருத்தொண்ட தொகை காலம் என்ற ஒரு காலம், அந்த காலம் தண்டேசர் காலம் தொட்டு நான் வாழ்கின்ற காலம் வரையிலும், இந்த காலத்திலே அறியப்பட்ட அடியார்களை வெளிப்படையாக துதித்தல் கடன், இவர்களை பேர் சொல்லாமல் விடக்கூடாது என்ற கருத்தோடு எழுந்தது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகைக்கு முற்காலத்தில் இருக்க அடியார்களை பேர் சொல்ல வேண்டாம், அவர்கள் பேரெல்லாம் புராணங்களில் இருக்கின்றன. 18 புராணங்கள் எடுத்தா அவங்க பேர் தடுக்கி விழுந்தா வருது, அவர்கள் பேரெல்லாம் 18 பேர் தடுக்கி தான் வருது. ஆனா இப்ப திருத்துறதை காலம் என்ற ஒரு காலம், தண்டேசனான காலத்திலிருந்து நம்பியாரன் காலம் வரையிலும், இந்த காலத்திலே வாழ்ந்து வந்த அடியார்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற திருவுருள் தான் இந்த மேனி எடுப்பதற்கு காரணம். நம்பியாருடன் பிறப்படுத்துறதுக்கு என்ன காரணம், இவங்களை பாடினாதான் மோச்சுட்டார் சாமி. நம்பியார் சொல்றார், பண்டே நின் அடியேன் அடியார் அடியார்கள் அடியார்களுக்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன், தொடராமை துரி சறுத்தேன், மீண்டும் தொடராமை துரி சறுத்தேன், தொடராத வண்ணம் துரிசினை அறுத்தேன், குற்றத்தினை அறுத்து கொண்டேன். துரிசு என்ன, கைலையிலே பார்த்து ஏற்பட்ட ஒரு இச்சை, அந்த துரிசு அருந்தது. எப்ப அருந்தது, அந்த பெண்களோடு பூமியில வாழ்ந்ததுனால அதுவல்ல, கைலையிலே ரெண்டு பெண்களை பார்த்ததுனால ஒரு குற்றம் விளைந்தது, துரிசு உண்டாயிற்று. அந்த துரிசு எந்த நிலையிலே அருந்தது, அவங்க ரெண்டு பேரும் காரணம் விட்டதுனா அருந்ததா, அப்படி சொல்லல. இந்த அடியாளனுக்கு தொண்டுபட்ட காரணத்தினாலே அற்றது, திருத்துண்ட தொகை பாடின காரணத்தினாலே அந்த பாவம் நீங்கியது. என்ன காரணம்னா, திருத்துண்ட தொகை பாடி நீங்காத பாவமே இல்லை. திருத்துண்ட தொகை பாடி நீக்கிக் கொள்ள முடியாத குற்றம் என்ற ஒரு குற்றம் கிடையாது என்ற காரணத்தினாலே, பண்டே நின் அடியேன் அடியார் அடியார்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன், தொடராமை துரிசெடுத்தேன். அப்ப இவர் அவதார நோக்கம், திருத்துண்ட தொகை காலம் என்ற ஒரு காலம் உண்டு, அந்த காலம் புராண காலத்தை அடுத்து சண்டேச நாயனார் காலத்திலிருந்து நம்பியாரன் பூமியிலே பிறந்த காலம் வரையிலும் இருக்கின்ற அறியப்படாது இருக்கின்ற அடியார்களை அறிவிக்கின்ற தொண்டு, முழுமையாக அறியப்படாத அடியார்களை நன்றாக அறிவிக்கின்ற தொண்டிற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிந்து உலகம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது நம்ம குருநாதர் வாழ்ந்திருந்தால் அறியப்படாதா இருந்திருப்பார், எவ்வளவு ஏற்றத்தோடு பெருமானே அவருக்கு அறிவாங்கிருக்கிறாரு. அப்ப நிச்சயமா வந்து குருநாதர் முன்பே வாழ்ந்திருந்தார், இருந்தாலும் திருத்தொகையில் இடம்பெறவில்லைன்னு சொல்றவங்க முழு பூசணிக்காக சொற்றிலே மறுப்பவர்கள் தான். நம்பியாரூருக்கு முன்பாக குருநாதருடைய அவதாரம் இருந்ததுன்னு சொன்னா, நம்பியாரூரால அவரை வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. திருத்தொகையினுடைய பர்பஸே அதுதான், பர்பஸே அதுதான்ங்கிறதுனால. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வருவார் பின்னாடி, இப்படிப்பட்டவர்கள் ஒருவரோ பலரோ வரலாம் என்ற காரணத்தினாலே அவர் அப்பாறுபடி சார்ந்தாரில் அடங்குவாரே தவிர திருத்தொகை காலத்துக்குள் வரமாட்டார் என்று பார்க்க. இந்த காலங்களிலாம் நம்ம குருநாதர் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு பின்தோன்றி அந்த இசை மரபினை போற்றி, திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் தான், பலரும் அறியாமல் ஒரே பண்ணிலே பாடுறாங்க அப்படி இல்லை. தேவாரத்தினுடைய கட்டளையிலே அமைந்திருக்கின்ற திருவாச பதியங்களை அந்த கட்டளையிலே அமைந்திருக்கின்ற தேவாரத்தினுடைய பண்ணிலே பாடலாம். ஏன்னா பாடுகின்ற சிறப்பினை பற்றி பல இடங்களிலே நம்ம குருநாதர் சொல்ற, பெருமானுடைய வழிபாட்டிலே இந்த பாடல் பயன்படுகின்ற காரணத்தினாலே திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் என்ற கருத்தை நம்ம பெறுகின்றோம். இப்ப நம்ம புராணத்தை பார்ப்போம். புராணத்துல ஒரு 1000 மட்டும் பாடிட்டு,
சிற்றம்பலம் பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்றாடிய பரமூன் சிறுவலை பாரத பெரும்போர் தவளமா மறுக்கொன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர் கிரிபுரத்து எழுதும் கவடமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம்.
இந்த பாடல்ல விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் சொல்றார். விநாயகப் பெருமான் பாரத பெரும்போரிலே தன்னுடைய ஒரு கொம்பினை ஒடித்து ஒரு கையிலே எழுத்தாணையாக பிடித்து கொண்டு மலைகளிலே உயரமான மலையாகின்ற மேருமலை, அந்த மேருமலையினுடைய பாறைகளையே எழுத்துவரைகளாக கொண்டு மேருமலையின் புறத்தே இந்த மகாபாரதத்தை எழுதினார். அவர் எப்படிப்பட்ட திருமுகம் கொண்டவர், உருண்டை உருண்டையாக சொற்றினை உண்கின்ற அந்த யானை. கவளம் என்பது உருண்டை, சொற்றினால் பிடிக்கப்பட்ட உருண்டைக்கு கவளை என்பது. அந்த கவளம் கவளமாக உருண்டை பிடிக்கப்பட்ட சொற்றினை உண்கின்ற மா விலங்கு அல்லது மா மகிமை பொருந்திய கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுள், யானையின் முகம் படைத்த கடவுள், அதாவது முகம் மட்டிலும் யானையாக இருக்கின்ற கடவுள். ஆக ஏறைய உறுப்புகள் அந்த யானையின் உறுப்புகள் அல்ல, முகம் மட்டும் யானையின் முகம். கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொள்வார். அந்த கடவுள் யாருடைய சிறுவன் என்று கேட்கும் பொழுது பெருமாளுடைய சிறுவன், பெருமானுக்கும் பெருமாட்டுக்கும் பிறந்த சிறுவன். பெருமான் எப்படிப்பட்டவர்? பவள மால் வரையில் நிலவெறிப்பது போல் திருமேனி கொண்டவர், சிவந்த பொன்மேனி கொண்டவர், வளரும் பவள நிறம் கொண்டவர். பவளத்திற்கு நிறம் வளராது, ஒரே நிறமா இருக்கும். ஆனால் பெருமானுடைய திருமேனி காண காண புதிது புதிதாக நிறம் வளரும். அப்ப பெருமானுடைய திருமேனிக்கு எந்த பவளம் உண்மையாகும்? வளரும் பவள நிறம். பவளத்தின் நிறம் கூடிக்கொண்டிருந்தால் அது உண்மையாகும். அதை போன்ற ஒரு பவளம், அந்த பவளத்தினால் ஆகிய ஒரு பெரிய மலை. மால் என்பது பெருமை குறிக்கின்ற ஒரு சொல், அறியாமை பெருமை மயக்கம் எல்லாத்தையும் குறிக்கும். பெரிய ஒரு மலை பவளம் நிறத்திலே இருக்கின்றது. அந்த பவள மலையின் மீது முழு நிலவு உதித்து நிலவுடை பரவினால் எப்படி இருக்கும்? கிற்று கிற்றாக வெளுப்பாக தோன்றும். அதே போல பெருமான் திருமேனி முழுவதும் சன்னித்தும் திரிபுன்றமாக அணிந்திருக்கின்ற திருநீரு பவள திருமேனியிலே வெண்ணீர் விளங்குகின்றது. அந்த பவள திருமேனியிலே திருவெண்ணீர் அணிந்து பவள மலையின் மீது நிலவு ஒளி வீசுவதைப் போல இருக்கின்ற சிவந்த பொன்மேனி கொண்ட பெருமானுடைய உடம்பிலே, அவன் உடம்பிலேயே இடது பகத்தில் இருக்கின்ற பச்சை திருமேனி கொண்ட அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறமும் நிழல் போல வந்து சேர்கின்றது. பெருமாட்டி அவனுடைய உடம்பிலே ஒட்டி வைத்திருக்கிறாள். அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறம் வந்து இந்த பவள வரையிலே நிழல் போல சேர்கின்றது. பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்று ஆடிய பரமன், அந்த பெருமாட்டியோடு கூட இருந்து ஆடுகின்ற பெருமன். மாது ஆட ஆடிய பரமன் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது மாது காண ஆடிய பரமன். உடன் நிற்றல் என்பது அவள் உடன் நிற்கின்றாள், பெருமான் அவள் காண ஆடுகின்றான். ஆடிய பரமன் அந்த பரமுடைய சிறுவராகின்ற விநாயக பெருமானை அவனுடைய பெயருடன் இணைந்து கைதொள்வான். இதுல என்ன குறிப்பு சொன்னா, நாம் பாடம் எடுத்துக்கொண்ட இந்த புராணம் இனிதே நிறைவேறும் வண்ணமோ, நமக்கு செவ்விய கருத்துக்களை தருகின்ற வண்ணமோ அந்த பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைந்து கைதொள்வான். அது பிரார்த்தனை இதுல இல்ல, அந்த பிரார்த்தனை தான், அந்த பிரார்த்தனை தான் குறிப்பெச்சம்னு சொல்லுவார்கள். எதற்காக கைதொள்வோம் என்று சொன்னால், திருவாதிரையில் புராணத்தை செவ்வனை சிந்திப்பதற்காக நாம் கைதொள்வோம் என்று சொன்னார். நடராஜருடைய வாழ்த்தின்னு சொல்லி முடிப்போம். இதழ் தருமடந்தையொடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார் மதங்கமொடு துந்துமி வளங்கழ முழங்கவே சிதம்பர அடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாம். சிதம்பரம், சித்தென்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெளி, அறிவு வெளி. வடமொழியிலே சிதம்பரம் என்று சொன்னால் அறிவு வெளி, தமிழிலே சிற்றம்பலம் என்று சொன்னால் சிறிய வெளி, சிறுமை பிளஸ் அம்பலம். அந்த சிற்றம்பலத்தில் அம்பலம் என்பது வடமொழி சொல், சிறுமை என்பது தமிழ் சொல். தென் சொல்லும் வட சொல்லும் சேர்ந்து சிற்றம்பலம் ஆகிருக்குது. சிதம்பரம் இரண்டும் வட சொல் தான். அப்போ பொருள் ஒன்று, அதனுடைய பெயர் இரண்டு, பெயர் வந்த காரணம் இரண்டு, ஆனால் ஒரே பொருள். எது சிதம்பரமோ அதே சிற்றம்பலம். அது அறிவுடையமாக இருப்பதனால அதற்கு சிதம்பரம் என்று பெயர். ஆனால் அது நுண்மையாக இருப்பதனால அதற்கு சிற்றம்பலம். அது எப்படி இருக்கு? நுண்மையா இருக்கு. ஏன் அது நுண்மையா இருக்குன்னு கேட்டா, யானை உடம்புல உயிர் வந்து பறந்திருந்தாலும் உயிர் யானை அளவுக்கு கிடையாது. உயிர் பறந்து இருக்கும், யானை உடம்புல எங்க யானைக்கு வலிக்கும், அது உயிரினுடைய ஆற்றல் பறந்திருப்பதற்கு காரணம். ஒரு சுடனுடைய ஒளி ஒரு ரூம் முழுக்க படர்வதை போல உயிரினுடைய ஆற்றல் என்பது தலையிலிருந்து கால் வரையும் பரவும் நரம்பு மண்டலத்தினால. ஆனால் உயிர் என்பது நுண்ணியது. உயிரை பற்றி சொல்லும் போது உபரிஷத்து என்ன சொல்லுதுன்னா, பசுமாட்டினுடைய வாலிலே இருக்கின்ற முடி, அந்த முடியினை லட்சம் கூறு போட்டா எவ்வளவு நுண்ணியதா இருக்குமோ அதுதான் உயிருக்கு பரிமாணம். பரிமாணம்னா அளவு. அதனால அந்த உயிருக்கு அணுன்னு பேரு, ரொம்ப சின்னது. அப்ப யூனிசெல்லுலர் அந்த ஆர்கானிசம் இருக்கே, மைக்ரோஸ்கோப்புள்ள பாக்குறோம் ஒரு ஸ்பெக்கு, அப்படி நுண்ணிய உயிர்களுக்கும் உயிர் இருக்கு, அணு அளவுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர், ஆகவே எல்லா உயிர்களுக்கும் பரிமாணம் உண்டுதான். அந்த உயிருக்கு ஒரு இதயம் இருக்கின்றது, அந்த இதய வெளிக்குள்ளே பெருமான் நடிக்கின்றான். அந்த நுண்ணிய உயிரினுடைய இதய வெளி, அந்த இதய வெளி என்பது சிற்றம்பலம், அது நுண்ணிய தன்மை கொண்டதா இருக்கிறாள். அதனால பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், நோக்கரிய நோக்காகவும் நுண்ணுக்கரிய நுண்ணுவாக இருக்கின்றான். இதய வழியிலே பெருமானுடைய காட்சியை காண வேண்டும் என்றால் அவர்களுக்கு நோக்கறிய நோக்க வேண்டும், அவர்களுக்கு நுணுக்கறி நுண்ணறிவு வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமான் எங்குமே சிற்றம்பலத்திலேயே வழிபடப்படுகின்றான். இந்த சிறப்பை எப்படி சொல்றார் சேக்கிழார் பெருமான், கடற்கிவார் புராணத்துல உலகு விளக்கும் பேரம்பலம் அதனை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்திற்கு வந்தான்னு சொல்றார். மூவரும் பெருமானை வழிபட்ட போது தில்லையில பேரம்பலத்திலே பெருமானை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்துக்கு வந்திருக்கிறார். நடராஜா எடுத்த உடனே வழிபடக்கூடாது, பேரம்பலத்தில் இருக்கிற 63 பஞ்சமூர்த்திகள் இவர்களை வழிபட்ட பிறகுதான் சிற்றம்பலத்தில் வழிபாடு செய்யணும். பேரம்பல வழிபாடு என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் வழிபடுவது. அதை வழிபட்ட பிறகு நகரகத்தையாகின்ற சிற்றம்பல வழிபாட்டினை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் வருவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கியதற்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே என்று சொன்னார். அந்த சிற்றம்பல வழிபாடு அந்த சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் பெருமாள் எப்படி நடிக்கின்றார் என்று கேட்டால், தானும் பெண்ணுமாக நடிக்கின்றார், சிவசக்தியாக நடிக்கின்றார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா உடம்பும் உயிரும் போல் இருக்கின்றார்கள். எப்படி பெருமானுக்கு உடம்பாகவே பெருமாட்டி இருக்கின்றார். உமையலாது உருவம் இல்லை என்று அப்பர்பெருமானுடைய திருநேரிசை, பெருமானுக்கு உருவத்தை படைத்துக் கொடுப்பது உமையம்மையே. பெருமானுடைய உடம்பு என்பது நம்மை போன்ற மலமயமான சரீரம் இல்ல, திருவருளே அவருக்கு சரீரம். உடம்பு என்பது உடம்பின் நிலையிலே பயன்படுகின்ற கருவியின் பொருளை தவிர உடம்பின் குற்றங்கள் அந்த உடம்புக்கு கிடையாது. நாம் எடுத்திருக்கிற உடம்பிற்கு உடம்பினுடைய குற்றங்கள் உண்டு, வினை வழி எடுத்த உடம்பு. ஆனால் பெருமான் இச்சைப்படி எடுக்கின்ற உடம்பு, வினையின்றி எடுக்கின்ற உடம்பு. அது உடம்பின் நிலையிலே காணப்படுமே தவிர உடம்பு போல் பயன்படுகின்றது உடம்பு அன்று. பெருமானே அசரீரி உடம்பற்றவன் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆகாச சரீரம் பிரம்ம, ஆகாசமே அவனுக்கு சரீரமாக அமைகின்றது. அந்த ஆகாசம் தான் பரம ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற, பர என்று சொல்லப்படுகின்ற திருவுருளாகின்ற ஞான சக்தி சிவகாமி என்று சொல்லப்படுகின்றாள். ஆகவே அவள் உடலாகவும் பெருமான் உயிராகவும் அந்த சிதம்பரத்திலே இருக்கின்றான். இருந்து கொண்டு விதம்படு உலகங்கள், பலவிதமான உலகங்கள், 7, 14 புவனங்கள், பூமியிலிருந்து மேலே இருக்கின்ற 7 உலகங்கள் பூமியை சேர்த்து, பூமிக்கு கீழே பூமியை விடுத்து விட்டு சொல்கின்ற 7 உலகங்கள், அதலம் விதலம் சுதலம் பிரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம்னு, பூமியிலிருந்து பூமி புவகா சுபகா மகா ஜபகா தபகா சத்தியம்னு, இந்த 14 உலகங்களிலும் வினை வழி உயிர்கள் பிறக்கும். வினைக்கு ஈடாக உடம்பெடுக்கின்ற உயிர்கள் எல்லாம் இந்த 14 உலகங்களிலும் பிறக்கும். இந்த 14 உலகங்களிலே பிறக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பெருமானுடைய அருளானது இந்த உலகங்களிலே வியாபிக்கும். பெருமானுடைய அருள் என்ற மீடியம் இல்லை என்றால் உயிர்களுக்கு உணவு கிட்டாது. பெருமானுடைய ஒளி வந்து வியாபிக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேண்டும். இன்றைக்கு உணவு நமக்கு சாப்பிட்ற உணவு நைட்ரஜன் வந்து ஆகாசத்துல வியாபிக்குது, அல்டிமேட்டா அந்த நைட்ரஜன் தான் உணவாகுது. விஞ்ஞானத்தை தேடி பார்த்தீங்கன்னா அப்படி பெருமானுடைய அருள் வியாபிக்கின்ற காரணத்தினாலதான் உணவே வருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாக எந்த பரம ஆகாசம் என்பது அடுத்தது என்ன ஆகுது, ஜட ஆகாசமாக ஆகி அதிலே பெருமானுடைய திருவுள் கலந்து இந்த உயிர்களுக்கு வினை வழி ஊட்டப்படுகின்ற உணவாகின்ற வினைப்பேனாகின்ற உணவை ஊட்டுகின்றது. வினையிலிருந்து நீங்கிய உயிர்களுக்கு திருவடி இன்பமாகின்ற உணவினை ஊட்டுகின்றது. இரண்டிற்கு அன்னம் என்று பெயர். அந்த அன்னத்தை பாலிக்கின்ற சிற்றம்பலமாக பிராட்டி இருக்கின்றாள். அந்த சிற்றம்பலத்தையே உடம்பாக கொண்டு பெருமானிலே உயிராக இருந்து நடிக்கின்றான் என்ற கருத்தானது இந்த பாடலிலே சொல்லப்பட்டது.